உறவுகளே, இன்று தளபதி லெப்டினன்ட் கர்னல் ஜீவனின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளாகும். 6/12/2001 அன்று மட்டக்களப்பு வாகனேரி பகுதியில் ஸ்ரீலங்கா படையினருடன் ஏற்பட்ட மோதலின் போது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட இணை தளபதியாக இருந்த லெப்டினன்ட் கர்னல் எழிலவன் என்றழைக்கப்படும் ஜீவன் வீர வரலாறாக இருந்தார். இவரின் 10ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் உண்டாகும். இந்த மாவீரரின் வீர வரலாற்றிலிருந்து ஒரு பகுதியை இணைக்கின்றோம். கையட்டும் தூரமே கண்ணுக்கு துலங்காத மை சொட்டும் இரவு, உடலெங்கும் உரிமையோடு கை போட்டிருக்கும் முச்சடிகள், கொழும்பு வீதி அண்மித்து விட்டதால் காலணிகள் கைக்கு ஏறுகின்றன, ரைபிள் சிலிங்குகள் சலசலக்காது இறுக்கி பிடிக்கப்படுகின்றன. ஆபத்தை தவிர்க்கும் அளவிற்கு தேவையான இடைவெளி விட்டு முன்னே செல்பவரின் சிறு அரவத்தை கொண்டு திசை அறிந்து செல்வதே ஒரு கலை. தென்னீள காடுகளிலே இந்த கலைதான் தேவையான அரிச்சுபடி. கத்திவெட்டு போல் ஒரு நகர்வு, கைவீசும் தென்றல் போல் ஒரு நகர்வு. இப்படி புத்தியையும் பலத்தையும் இடை போட்டு நடந்ததாலேயே அங்கு போராட்டம் தாக்கு பிடித்தது, தளிர் கொண்டது. கத்தியையும் புத்தியையும் இடம் மாற்றி வைத்தவர்களை காலம் மட்டுமல்ல காடுகள் கூட கை கழுவிவிடும். ஒரு 10 ஆண்டுக்கு மேலாக கொழும்பு வீதியில் குறுக்காக நடந்த பெரும்பாலான நகர்வுகளை ஜீவன்தான் வழிநடத்தியிருக்கின்றான். தவழ்ந்து திரிந்து வேவு பார்ப்பதும், தாக்குதல் செய்து தலை நிமிர்ந்ததும், தவறு செய்து தண்டனை பெற்றதும், உயிரை பணயம் வைத்து உறுதியை நாட்டியதும் எல்லாமே இந்த கொழும்பு வீதியில்தான். அதன் இரு மரங்களும் நிற்கும் மரங்கள், வயல் வரம்புகள், மின் கோபுரங்கள், மண்மேடுகள் என்று எல்லாமே ஜீவனின் மனதுக்குள் அடக்கம். அணியின் நகர்வு தடைப்படுகின்றது, பாதை தவறியது தெரிய வருகிறது. பெரியதொரு காவு அணியையும் அதற்கேற்ற சண்டை அணியையும் கொண்ட அந்த நீண்ட மனித கோடு மீண்டும் நகர தொடங்கியது. இப்போது அதன் முதல் ஆளாக ஜீவன் நடந்து கொண்டிருக்கின்றான். இது ஜீவனது வளமையான பாணி என்பதால் ஒரு தளபதியை முதல் ஆளாக விட்டு பின்னே செல்லும் போது உண்டாகும் கூச்சம் பலருக்கு ஏற்படுவதில்லை. ஆபத்தை நாடி செல்லும் ஜீவனின் இயல்பிற்கு சிங்கப்பூர நிகழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிங்கப்பூர தங்கக பகுதி ஸ்ரீலங்கா படையினருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருந்து வருகிறது. ஒரு இடத்தில் பல தடவை பதுங்கி தாக்குதல் செய்யப்பட்டதே அதன் காரணம். அதிலே 2வது தாக்குதல் 1992 இடம்பெற்றது. அதிலே ஜீவன் களத்தளபதி. இதற்கு முன்பு நிகழ்ந்த தாக்குதலிலே கொல்லப்பட்ட எதிரிகளின் நினைவாக அமைக்கப்பட்ட சிறிய நினைவு தூவியை நிலையெடுத்த இடத்திலிருந்தே பார்க்கக்கூடியதாக இருந்தது. எதிரி அதிலே காப்பு நிலையெடுத்து எம்மை தாக்கினாலே தவிர அதை சேதப்படுத்த வேண்டாம் என்று இறுதி முதல் தொகுப்புரையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தாக்குதல் தொடங்கியது. எதிரியின் கவச ஊர்தியை நோக்கி RPG கணையொன்று சீறி சென்று வெடிக்க எங்கும் புகைமயம். பவள் உடைந்து விட்டதா என்ற கூச்சலும் பொறிகளின் உருமலுடன் வேட்டொலியுமாக சிறு குழப்பம் நிலவினாலும் ஆங்காங்கே தென்பட்ட எதிரிகள் சுட்டு விழுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். புகை விலகிய போது பவளுக்கு மிக நெருக்கமாக ஜீவன் T-56 2 வகை துப்பாக்கியுடன் நிற்பதையும் அவனின் தலையின் மேலாக 50 கலிபரால் சிவப்பாக துப்பியபடி பவள் பின்வாங்கி ஓடுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. எந்த சமரின் போதும் இறுக்கமான பகுதிக்கு ஜீவன் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். அந்த பகுதியிலும் மிக இறுக்கமான இடம் நோக்கியே ஜீவன் ஈர்க்கப்பட்டதற்கு அவனது போர் ஆர்வமும் மாசற்ற வீரமுமே காரணம். எங்கும் செல்வோமென்று எம் படைகள் எழுந்து நடந்ததும், எதிலும் வெல்வோம் என்று சூழ்கொட்டி நிமிர்ந்ததும் ஜீவன்களாலே அன்றி வேறு வழிகளில் அல்ல. ஜீவனின் வாழ்க்கை தடத்தில் பயத்திற்கு மட்டுமல்லாது பகட்டிற்கும் இடமிருக்கவில்லை. தலைமைத்துவ பாட நெறியொன்றில் எல்லோரையும் விட அதிக புள்ளிகளை ஜீவன் பெற்ற போது பகட்டு ஏதுமின்றி தனிமையிலிருந்து ஜீவன் கற்றதையும் தலைவரின் பேச்சடங்கிய ஒளிநாடாக்களை பரபரப்பின்றி கேட்டு வந்ததையும் அறியாத பலர் மூக்கிலே விரல் வைத்தார்கள். நடை உடை பாவனைகளில் கூட ஜீவன் எளிமையானவன். போராளிகளுடன் சேர்ந்து பதுங்ககளை வெட்டி கொண்டிருந்த ஜீவன் சற்று களையாற சராசரி போராளியின் உடையில் தனது தளபதி இருப்பார் என்பதை சற்றும் எதிர்பாராத புதிய போராளி. தொடர்ந்து ஜீவனை ஏவியதும் அடுத்த தேநீர் இடைவேளை வரை ஜீவன் பதுங்குகளை வெட்டியதும் மங்கி போக முடியாத மனப்பதிவுகள். வன்னியிலே நடந்த பல மறைப்புச் சமர்களிலே இறுக்கமானவை என கருதப்பட்ட இடங்களிலும் ஓயாதலைகள் இரண்டு நடவடிக்கையிலும் முக்கிய பங்கு வகித்து பின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட இணை தளபதியாக பொறுப்பேற்ற பின் ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் வெடி புகையையும் சமர் புழுதியையும் சுவாசித்ததால் 30வது வயதில் முதல் தடவையாக நோயால் பாதிக்கப்பட்ட பின் நிகழ்கிறது இச்சம்பவம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 87 தொடக்கத்தில் போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட ஜீவன் 90 ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு தனிச்சண்டை அணியின் தலைமையாளனாக வளர்ந்திருந்தான். தானே வேவு பார்த்து திட்டமிட்டு களத்தில் வழி நடத்துவதையே அவன் எப்போதும் விரும்பினான். வெற்றியும் அவனையே விரும்பியது. எதிரியின் மீது தாக்குதல், போர்க்கருவிகள் பறைப்பு என்ற செய்தி கிடைக்கும் போதெல்லாம் அத்தாக்குதல்களின் தன்மையை ஒப்பிட்டு இது ஜீவனுடைய பாணியில் அல்லவா அமைந்திருக்கின்றது என்று பேசுகின்ற அளவிற்கு சிறு தாக்குதல்களில் தனி முத்திரை பதித்திருந்தான் ஜீவன். இது எந்த வீரனுக்கும் இலகுவில் கிடைத்து விடாத மிக உயர்ந்த பேறு. மூன்றாம் ஈழப்போர் தொடங்கி 97 தொடக்கத்திற்கும் இடையேயான காலத்தில் ஜீவன் வாகரை பிரதேச கட்டளை மேலாளராக இருந்த போதே பல சிறு தாக்குதல்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகளை அவனால் ஏற்படுத்தப்பட்டன. கதிரவெளி வரை பரவியிருந்த படை முகாம்கள் 5 காயான்கேணி பகுதியையும் கடந்து பின்வாங்கின. மக்களின் கல்வி பண்பாட்டு முறைகள் சீர்பெற்றன. மருத்துவமனை அடங்கலான பல குடியிருப்பு பகுதிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டன. வாகரை முதன்மை சாலைக்கு அருகே மாவீரர் துயிலும் இல்லமும் நிறுவப்பட்டது. சாதனைகள் பொதித்த ஜீவனின் போரியல் வாழ்வில் சோதனைகளுக்கும் குறைவில்லை. குடிம்பிமலை பகுதியில் ஸ்ரீலங்கா கொமாண்டோ படைகளுக்கு எதிரான தாக்குதலிலும் பூனகிரி தவளை சமரிலும் பின்பு கூமாஞ்சோலை முகாம் தாக்குதலிலும் உடலின் இடையில் ஈயமும் பங்கேற்கும் அளவிற்கு செம்மையாக காயப்பட்டிருந்தான். ஜீவனுடைய எளிமையும் ஈகமும் போலவே குறும்புகளையும் குறைவான பக்கங்களையும் கூட தலைவர் அறிந்திருந்தார். இருப்பினும் கற்றாரே கற்றாரே காமுறுவர் என்பது போல பலம் பலத்திற்கு மரியாதை செய்யும் என்பது போல வீரம் வீரத்தால் ஈர்க்கப்படுவதும் தவிர்க்க முடியாதது என்பதை ஜீவனின் வீரச்சாவிற்கு பின்னான தலைவனின் உணர்வு வெளிப்பாடுகள் திரைவிலக்கி தெளிய வைத்தன. சராசரிக்கு மேலான ஜீவனின் போரியல் பண்புகளை தலைவர் அவதானித்து வைத்திருக்கிறார். சாலையில் ஜீவன் மிடுக்காய் கால் பரவி நிற்க நிழல் போல கடந்து செல்கிறார்கள் போராளிகள். அந்த இருட்டிலும் ஆட்களை அடையாளம் கண்டு காதோடு நிலம் விசாரித்து தூரம் சொல்லி தோள் தட்டி துரிதப்படுத்தி நிற்கிறான் ஜீவன். ஆபத்தை நோக்கி முதலாளாய் சென்று அதன் நடுவில் நின்று நம்பிக்கை தருவதும் கடைசி ஆளாகவே அவ்விடத்தை விட்டு அகல்வதும் போராளிகள் ஜீவன் மேல் பற்று வைப்பதற்கு முதன்மை காரணங்கள். வீரமுள்ள எவராலும் ஜீவனை வெறுக்க முடியாது. நாங்கள் சுமந்து திரியும் ரவைகளில் எந்தெந்த ரவை எந்தெந்த படையாளியின் உடலுக்குரியதோ தெரியவில்லை. இதேபோல் எனக்குரிய ரவையும் ஒரு படையினன் இப்போது சுமந்து திரிவான். அது எப்போது புறப்படும் என்பது எவருக்கும் தெரியாது. சண்டைகளின் முன்னான நகைச்சுவை பொழுதுகளில் சிரித்தபடி ஜீவன் சொல்வது வழக்கம். அன்று கொழும்பு வீதியின் மை இருளிலே ஈழப்போரின் இன்னும் ஒரு அத்தியாயம் முடிய இருந்த சூழ்நிலையில் பதுங்கி கிடந்த படையாள் ஒருவனின் தொடக்க ரவையாக அது புறப்படும் என்பதையும் எவரும் அறிந்திருக்கவில்லை. ஜீவனின் நினைவுகளை மீட்கும் போது தனக்கு கீழுள்ள படைத்தலைவர்களின் உணர்வு தட்டுக்களை கூட கழுவி வைத்து ஒழுக்கம் பழக்கம் எளிமையா அல்லது முன் செல்லும் போது முதல்வனாகவும் பின் வலைக்கும் போது இறுதியாளாகவும் வரும் தலைமைத்துவமா எது மேலோங்கி நிற்கிறது என்று அலசினால் அவை இரண்டையும் விட அவனின் கள வீரமே எல்லோர் மனதிலும் ஆழ பதிந்து கிடக்கிறது. பிறந்த போது குடிசையில் பிறந்த ஜீவன் வீழ்ந்தபோது ஈழத்தின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருந்ததற்கும் அவனது ஏழ்மையற்ற மிடுக்கே காரணம். பிறப்பினால் இவருக்கும் பெருமை வருவதாக நாம் நம்புவதில்லை. தாய் மண்ணின் தலையை பலமுறை நிமிர வைத்திருக்கிறான் அவன். இழப்பினால் தாய் மண்ணே துயரம் ததும்பும் பெருமையுடன் ஒரு கணம் தலை குனிந்து நிற்கிறது. ஈவனின் இரத்தம் தோய்ந்த கொழும்பு சாலையில் இருக்கும் எதிரி சுவடுகள் ஒரு நாள் துடைத்தளிக்கப்படும். அந்த உன்னத விடுதலை திருநாளின் போது தாயக பெருஞ்சாலைகள் கருந்தாரிட்டு செவ்வனே மெழுகப்படும். ஆனால் ஜீவனின் உணர்வு சுமந்து நிற்கும் ஒவ்வொரு தோழனுக்கும் அது செஞ்சாலையாகவே காட்சியளிக்கும். உறவுகளே, இதுவரையும் 6/12/2001 அன்று மட்டக்களப்பு வாகனேரி பகுதியில் ஸ்ரீலங்கா படையினருடனான மோதலின் போது வீரச்சாவை தழுவிக் கொண்ட மட்டக்களப்பம்பாறை மாவட்ட தளபதி லெப்டினன்ட் கேர்னல் எழிலவன் என்றழைக்கப்படும் ஜீவனின் நினைவூட்டல் கேட்டீர்கள். லெப்டினன்ட் கேர்னல் எழிலவன் ஜீவனுடன் வீரச்சாவை தழுவிக் கொண்ட கேப்டன் சேகரன், வீரவங்கை தியாகரன், வீரவங்கை சுஜீவன், வீரவங்கை சதானந்தன், வீரவங்கை குகராஜ், வீரவங்கை திருமகன், வீரவங்கை சங்கர் ஆகிய மாவீரர்களுக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
விடுதலை காய் கொடுத்த விலை ஊழம் பேசுகிறேன்.